மாண்புமிகு டக்ளஸ் தேவானந்த.
இல்லாட்டா மக்கள் இது பண்ண ஓ சபைக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் வணிக கப்பற்தொழில் திருத்த சட்டம் மூலம் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டமை குறித்து முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நாட்டிலே மீண்டும் பொதுமக்களது இயல்பு வாழ்க்கையினை சீர்குலைக்கின்ற வகையில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற ஆரம்பித்துள்ளன. ஒரு பக்கத்தில் இலங்கை போக்குவரத்து சபை சார்ந்த பணி பரிஷ்கரிப்புகள், இன்னொரு பக்கத்திலேயே அரச மருத்துவர்களது பணி பரிஷ்கரிப்புகள் என மக்களின் இயல்பு வாழ்விற்கு கேள்விக்குறிகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாட்டின் நிலையற்றதொரு ஆட்சியின் பிரதிபலிப்புகளை இந்த நாட்டு மக்களில் இன்று கண்கூடாகவே காணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வணிக கப்பல் தொழில் தொடர்பில் நாங்கள் வாத விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எமது கடல் மார்க்க வாணிப பாதையை பொறுத்தவரையில் தென் சீனாவில் இருந்து புரூனை, தாய்லாந்து, மலாக்கா, இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பிலிப்பைன், ஈரான் என விரிந்து செல்கின்றது. இவ்வாறு தென் சீனாவில் ஆரம்பிக்கின்ற இப்பாதையானது மலாக்கா கடல் பாதை தாண்டி இந்து சமுத்திரத்தின் ஊடாக மாந்தோட்டை எனப்படுகின்ற மாந்தை துறைமுகத்தை அடைவதாக கூறப்படுகின்ற நிலையில், இந்த மாந்தோட்டை அல்லது மாந்தை எனப்படும் பகுதியானது மன்னாருக்கு நேர்புறமாக அமைந்துள்ளதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பண்டைய காலத்தை பொறுத்தமட்டில் அக்காலகட்டத்து கப்பல்கள் இடைநடுவில் நங்கூரமிட்டு தரித்து நின்று இரு முக்கிய துறைமுகங்கள் இந்த நாட்டில் இருந்துள்ளன என தெரிய வருகின்றது. அதில் ஒன்று திருகோணமலை, மற்றது கொடவாய என்பதாகும். இந்த கொடவாய துறைமுகம் தென்பகுதியிலே அம்பாந்தோட்டை பகுதியிலே அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது வணிக கப்பற்துறையை பொறுத்தமட்டில் எமது நாட்டிற்கு மிக இலகுவான துறைமுகங்களாக மாந்தை, கொடவாய மற்றும் திருவண்ணாமலை துறைமுகங்கள் காணப்படுகின்றன. இதிலே மாந்தை துறைமுகத்தின் தற்போதைய நிலைமைகள் சரிவர தெரியவராவிட்டாலும் கொடவாய துறைமுகத்திற்கு பதிலாக தற்போது அம்பாந்தோட்டை துறைமுகம் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் தற்போதைய நிலையில் வாணிப கப்பற்துறையை பொறுத்தவரையில் அம்பாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை துறைமுகங்கள் மிக முக்கிய துறைமுகங்களாக காணப்படுகின்றன. எனினும் வாணிப கப்பற்தொழில் குறித்து இன்று கதைக்கின்ற இந்த நாட்டில் அத்தொழில்துறை சார்ந்த மிக முக்கியமான துறைமுகமாக மேலும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நெல் மூட்டைகள் களஞ்சியப்படுத்துகின்ற கட்டிடமாக பயன்படுத்திய வரலாறும் இருக்கின்றது. இந்த நெல் மூட்டை களஞ்சியப்படுத்தல் செயற்பாடு காரணமாக எலிகள் அரித்து சேதமாக்கியும் அழிந்தும் போன அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் சொத்துக்களுக்கு இழப்பீடுகளை செலுத்த வேண்டிய சுமையும் இந்த நாட்டு மக்களுக்கே வந்து சேர்ந்துள்ளது. இத்தகையதொரு நிலையில்தான் திருவண்ணாமலை துறைமுகத்தை வெளிநாட்டுக்கு தரவார்த்து கொடுக்கின்ற திட்டமும் திறமறவில் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச கடல்சார் அமைப்பின் நியதி சட்டத்திற்கு அமைவாக வாணிப கப்பற்தொழில் திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகின்றது என கூறப்படுகின்றது. இலங்கையுடன் தொடர்புடைய வாணிபத்துறை குறித்து ஆராய்கின்ற பொழுது கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் இந்த நாட்டுக்கு வருகை தந்திருந்த சோபேடர் என்னும் கிரேக்க நாட்டவர் அறிந்து கொண்டிருந்த விடயங்களின் அடிப்படையில் கொஸ்மஸ் என்னும் கிரேக்க நாட்டவரால் எழுதப்பட்ட நாட்டு விவரங்களில் 6ஆம் நூற்றாண்டின் போது இலங்கையானது மேற்கத்தைய மற்றும் கிழக்கு நாடுகளிடையே பிரதான சர்வதேச வர்த்தக மத்திய நிலையமாக இருந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த நாட்டின் மிக முக்கியத்துவம் மிக்க துறைமுகங்கள் பிற நாடுகளின் தேவைகளுக்காக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற போது இந்த நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்பது திட்ட தெளிவாக விளங்குகின்றது. இலங்கையானது இந்து சமுத்திரத்தில் மிக முக்கியமானதொரு வாணிப கேந்திர மையம் என்ற ரோம அரேபிய மற்றும் சீன புராண குறிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. இதற்கு காரணம் இலங்கையில் வடக்கு பகுதியின் இயற்கையான அமைவிடமும் தென்னிந்தியாவில் இருந்து மிக இலகுவாக இந்த நாட்டின் அப்பகுதி ஊடாக தரையிறங்குவதற்கான வசதியுமே எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கிலேயே காணப்படுகின்ற இயற்கை அமைவிடங்களாக பயன்படுத்திய வாணிப கப்பற்துறை சார்ந்து மிகவும் பயனுள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். இருப்பினும் அத்தகைய எந்த ஒரு முயற்சிகளையும் இதுவரையில் காண இயலாமல் உள்ளது. தற்போது இருக்கின்ற காங்கேசுந்தரை துறமூர்த்தியாவது தயார் செய்து தென்னிந்தியாவில் இருந்து நேரடியாகவே பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும். அது இலகுவானதும் மிகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். இருந்தாலும் இவற்றையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் முன்வருவதாக இல்லை. இருக்கின்ற துறைமுகங்களையே விற்று கொண்டிருக்கின்ற நீங்கள் புதிதாக ஏதேனும் துறைமுகங்களை ஏற்படுத்தவோ இருக்கின்ற இயற்கை துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கோ முன்வரப்போவதில்லை என்பது தெரிகின்றது. காங்கேசுந்தர துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தாலும் அதனையும் விற்றுவிடுவீர்களோ என்ற அச்சம் எமது மக்களிடையே காணப்படுகின்றது. எனவே இருக்கின்ற இந்த நாட்டு வளங்களை காப்பாற்றுங்கள், சொத்துக்களை பாதுகாக்க முன்வாருங்கள், அதற்கேற்ப சட்டங்களை கொண்டு வாருங்கள் என வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் வாணிப கப்பல் தொழில் சார்ந்தவர்களுக்கான வழங்கப்படுகின்ற சான்றிதழ் தொடர்பில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டு வந்தன. இப்போது அவை சீ செய்யப்பட்டுள்ளனவா என்பது குறித்து அறிய விரும்புவதோடு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வு தொடர்பாகவும் எனது கருத்துக்களையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கான எழுச்சி குரல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் ஒன்றுபட்ட ஒற்றுமையின் குரலாகும். ஆனாலும் தத்தமது கட்சி அரசியலின் இருப்புக்காகவும் தமிழ் மக்களின் வாக்குகளை அபகரிக்கும் நோக்கிலும் அவ்வப்போது தமிழரின் பெயரால் நடத்தப்படும் தமிழர் எழுச்சி நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அதில் கலந்து கொள்ளும் மக்கள் தொகையின் சிறு கூட்டத்தை வைத்து இதுதான் தமிழ் மக்களின் எழுச்சி என்றோ அன்றி இத்தனை மக்கள்தான் உரிமை கேட்டுகளும் மக்கள் தொகை என்றோ யாரும் தப்பு கணக்கு போட மாட்டீர்கள் என நான் நம்புகின்றேன். தமிழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி நடந்தால் அதை வைத்து சில தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தமது அரசியல் தளத்தை ஊதி பெருப்பித்து பலப்படுத்துவதற்கும் அதுபோல் தென்னிலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக சில அரசியல் சக்திகள் எடுக்கும் நடவடிக்கைகளை வைத்து தமிழர் தரப்பில் உள்ளவர்கள் சிலர் தத்தமது கட்சிகளை பலப்படுத்துவதும் என இருதரப்பு அரசியல் நாடகங்களுமே இன்று நடந்தேறி வருகின்றன. இதை நாம் வருகின்றோம். இதில் இருதரப்பு அப்பாவி மக்களே அரசியலுக்கு பலியாகி வருகின்றனர். தமிழ் தேசிய இனத்தின் நியாயமான உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் சக்திகளும் தென்னிலங்கையில் இருப்பீர்கள். நீங்கள் தென்னிலங்கை அரசியல் சக்திகளுக்கு தமிழ் மக்களின் நியாயமான உரிமைகள் குறித்து தெளிவூட்ட வேண்டும். அதேபோல் தமிழ் பேசும் மக்களுக்கு தெளிவூட்டும் பொறுப்பை நாமே எடுத்திருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் ஜாருடன் பேசி எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அவர்களோடு அரசியல் பேரம் பேசி எமது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதையே நாம் விரும்புகின்றோம். எமது வழிமுறையை எள்ளி நகையாடியவர்கள் தூற்றியவர்கள் எல்லோருமே இன்று எமது வழிமுறைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் போதிய அரசியல் பலமின்றி கூட நாம் முன்னெடுத்து வெற்றி கண்ட பொறிமுறையை கையாள போதிய அரசியல் பலத்தை கொண்டிருக்கும் சக தமிழ் தரப்பினர் முன்வந்திருக்கவில்லை. தமிழ் மக்களை உசுப்பேற்றி வடக்கு மாகாண சபையின் அதிகாரத்தை தம்வசம் வைத்திருந்தவர்கள் கூட கிடைத்த அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு எதையும் பெற்றுக் கொடுத்திருக்கவில்லை. தமிழ் மக்களின் உணர்வெழுச்சியை நான் மதிக்கின்றேன். ஆனால் எமது மக்களின் உணர்வெழுச்சியை வைத்து தத்தமது அரசியல் இருப்பை தக்கவைக்கும் சுயலாப அரசியலை வெறுக்கின்றேன். தமிழ் மக்கள் வீதியில் இறங்கி போராடும் அவர்களது ஜனநாயக உரிமைகளை நான் மதிக்கின்றேன். ஆனாலும் கையில் வெண்ணியை வைத்திருந்தும் நெய் தேடி ஊர்தோறும் அலைவோரை நான் வெறுக்கின்றேன். நாம் மட்டுமல்ல தமிழ் மக்களை அதை இன்று வெறுக்க தொடங்கி விட்டார்கள். புலத்தில் இனி எந்த ஒரு தமிழ் அரசியல் தரப்பினரும் தமிழ் மக்களை உசுப்பேத்தி வீதிக்கு அழைத்தாலும் அவர்களுக்கு இதே மறுப்புணர்வையே தீர்ப்பாக தமிழ் மக்கள் வழங்குவார்கள். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்வாரடி கிளியே, இதுதான் இன்றைய ஜதார்த்தம். ஆனபடியினால் ஜாரையும் ஜாரும் எள்ளி நகையாட மாட்டீர்கள் என நம்புகின்றேன். எல்லோரும் ஏறி சறுக்கிய குதிரையில் சக்கரத்தாரும் ஏறி சறுக்கி விழுந்தாராம் என்பது ஒரு முதுமொழி. எமக்கு எதிரான அவமானங்கள் அவதூறுகள் எல்லாம் கடந்து நாம் செல்லும் வழியே தமிழர் எழுச்சிக்கும் உரிமைக்கும் தீர்வு காணும் வழிமுறையாகும். உறவுக்கு கனம் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வெல்வோம் இயல்வோம் உளம் சேர்வோம். நன்றி, விடைபெறுகின்றேன்.
மாண்புமிகு வடிவேல் சுரேஷ். ஓட பிளீஸ் ஒன்றபிள் வேலுகுமார் வில் டேக் த சேர்.
ஆண்டர்பல் வடிவேல் சுரேஷ்.
கௌரவத்துக்குரிய சபையை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர்களே, துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை தெற்கு அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக கொண்டிருக்கின்ற சட்டமூலத்தின் குறுநிலை பிரேரிகளிலே மலையக மக்கள் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை இங்கு முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். விசேடமாக இந்த துறைமுக கப்பல் துறை அமைச்சிலே கௌரவ சாகல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் அமைச்சர்களுடன் பாரிய அபிவிருத்தி நாட்டுடைய பொருளாதாரம் சக்தி மிக்கத்தக்க வேலை திட்டங்களை முன்னெடுப்பதையிட்டு மலைய மக்களுடைய பிரதி என்ற வகையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேடமாக இந்த பிரேரணைக்கு அப்பால் நாட்டுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெருந்தோட்டத்துறை மக்கள், இந்த பெருந்தோட்டத்துறை மலையக மக்களுக்கும் இந்த அமைச்சுக்கும் நேரடியான தொடர்புகள் இல்லாவிட்டாலும் கூட இந்த அமைச்சு இயங்குவதற்கு எமது மக்கள் ஒரு காரணவாளியாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டிருப்பவர்கள் தான் எமது சமுதாயத்தினர், எமது மக்கள். அதை எவரும் மறந்துவிட முடியாது. ஆகவே அனைவருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. இந்த மலைய மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படும் போது விசேடமாக நடைமுறையிலே சாத்தியப்படக்கூடிய சில விடயங்களை அங்கு நாம் செயற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது. மலையக மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த சபையிலே 9 பேர் இருக்கின்றோம். உண்மையிலேயே எமது நாட்டினுடைய மக்கள் தொகையிலே அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையிலே இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பேர்களே விகிதாசாரப்படி பார்க்கும்போது நம்ம இந்திய வம்சாவளி மக்கள் மலையக மக்கள் 8.2 வீதம் இருக்கின்றோம். இந்த 8.2 வீதத்துக்கு இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் இருக்க வேண்டிய மலையக மக்கள் பிரதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேர். ஆனால் நாங்கள் வெறுமனே இருக்கின்றோம், 9 பேர் தான் இருக்கின்றோம். 10 பேருக்குரிய ஆசனங்களை தாரை வார்த்து கொடுத்து விட்டு தான் நாங்கள் இங்கு எங்களுடைய மக்கள் உரிமை சம்பந்தமாக பேசுகின்றோம். எங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொண்டுதான் எங்களுடைய சமூகத்தினுடைய உரிமையை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த மலைய மக்களுடைய தேவைகள், மலைய மக்களுடைய அபிவிருத்தி, மலைய மக்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம், மலைய மக்களுடைய கல்வியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதனை செய்விக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த கடமையும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் பலதுறைப்பட்ட அமைச்சு பொறுப்புகளே பல வேறுபட்ட காரணங்கள் இருந்தாலும் கூட 200 வருட காலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் இந்த மலையக மக்கள். இன்று நிறைய பேர் கூறுகின்றார்கள், இந்த அபிசமதம் பேசப்படும் போது புகையிறத பாதை, மலையக புகையிறத பாதை பார்க்கும்போது அதனுடைய அபிவிருத்தி நம்ப முடியாத அளவுக்கு அந்த புகையிறத பாலங்கள், அந்த புகையிறத பாதை அமைக்கப்பட்ட விதம், ஏனைய கட்டுமான வேலை திட்டங்கள், அதுபோன்று காடு மேடாக இருந்த மலையகம் இன்றைக்கு தேயிலை தென்னை ரபர் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்படும் போது யோசிக்கின்றார்கள், இதெல்லாம் வெள்ளையர்கள் நடத்தினார்கள். வெள்ளையர்கள் நடத்தவில்லை, வெள்ளையர்கள் மேற்பார்வை செய்தார்கள். ஆகவே இந்த கடமை செய்வதற்கு என்னுமே எமது மலைய மக்கள் பின்வாங்கியதும் கிடையாது, அதற்குரிய சோம்பேறியர்களும் அல்ல. ஆகவே அவர்களுடைய அந்த முழுமையான உழைப்பு தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் சரித்திரமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு விடயத்தை பெருந்தோட்ட கச்சோல் ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் இந்த சபையிலே நான் தெளிவாக கூறுகின்றேன். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் என்று முகம் கொடுக்கின்ற காணி வீடு பிரச்சனை சம்பந்தமாக, இந்த காணிகள் சம்பந்தமாக பெருந்தோட்ட கம்பெனியினுடைய நடவடிக்கை சம்பந்தம் பேசப்படும் போது உத்தியோகபூர்வமாக பொறுப்பாக நான் கூற விரும்புகின்றேன். 1992 ஆண்டுக்கு முன்பதாக மலையக மக்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருக்கலாம், அல்லது இப்போது ஓய்வு பெற்றிருக்கலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம். 92 ஆண்டுக்கு முன்பதாக நாம் அனுபவித்த காணி பெருந்தோட்டங்கள், கால்நடை வளர்ப்புக்குரிய இடங்கள், வீடுகள் அனைத்துமே முழுமையாக நேரடியாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் பொறுப்பாகவும் அந்த மக்களுக்கு உறுதுறையாக இருக்கின்றது. 92 ஆண்டுக்கு முன்பதாக அனுபவித்த எந்த காணி உரிமைகளையும் இடத்தையும் பெருந்தோட்ட கம்பெனிகள் அபகரிக்கவும் முடியாது, சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. இதை சுற்றுநிருபமாக தெரிவித்திருக்கிறேன். ஆனால் சில கடந்த காலங்களிலே சில வேலைத்திட்டங்கள் 92 ஆண்டுக்கு முன்பதாக நிரந்தரமாக வசித்து வந்த சில தோட்ட தொழிலாளர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள் சட்டப்பூர்வமாக. அதை முழுமையாக வன்மையாக கண்டிக்கின்றேன். அது வந்து சட்டத்துக்கு முரணானது, மனித உரிமைக்கு முரணான விடயம். ஆகவே இன்று நாங்கள் பெருந்தோட்டங்களிலே அவர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படுவது போலவே பாடசாலைகளுக்கும் காணி உரிமையை நான் ஸ்திரப்படுத்தியிருக்கின்றேன். வெகு விரைவில் பெருந்தோட்ட பாடசாலை அனைத்துக்கும் அந்த காணி உரிமை வழங்கப்படும். தோட்ட சேவையாளர்கள், பெருந்தோட்டத்தை விளக்கின உத்தியோகஸ்தர்களுக்கும் 10 பர்ச்சஸ் காணி வழங்குவதற்குரிய அமைச்சரவை அங்கீகார நடவடிக்கைகளும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த சபையில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து எதிர்வரும் ஆசிரியர் நியமனங்களாக இருக்கலாம், ஏனைய அரசாங்க நியமனங்களும் கூட அந்த சரிபார பங்கு எங்களுடைய அந்த பேசும் சக்தி மூலமாக எங்களுடைய பங்கினை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த எதிர்வரும் ஜனாதிபதியை மையமாக வைத்து சில வேலைத்திட்டங்கள் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே மலைய மக்களுடைய வேலைத்திட்டங்களை இம்முறை மிகவும் மிகவும் நுணுக்கமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விபரம் மூலமாக செயற்படும் போது எங்களுடைய ஒவ்வொரு மலையக மக்களுடைய வாக்குகளுக்கும் அதற்குரிய பலன், அதற்குரிய உரிமை எவ்வாறு கையாளப்படுகின்றது என்பதை மிகவும் மிகவும் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த கடப்பாடை செயல்படுத்துவதற்கு மலைய மக்களை பிரதிபலப்படுத்துகின்ற அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே கொள்கையுடன் இருக்க வேண்டும். வண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், சின்னங்கள் எதுவாக இருந்தாலும், மலைய மக்கள் சார்பாக தொப்புள் குடை உறவு என்ற வகையில் எங்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த 9 பேராக தற்போது இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய விகிதாசாரப்படி 19 பேர் எதுவரும் பாராளுமன்ற காலங்களில் 19 பேர் சகல ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ளடக்கலாக 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மை மலைய மக்கள் சார்பாக இங்கு இருக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய மலைய மக்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டிய அதே சூழ்நிலை எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய வளங்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொண்டு மலைநாடு எங்களுடையது, மலையகம் எங்களுடையது. ஆகவே வடகிழக்கு பிரச்சனையை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வடகிழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதுக்கு முழுமையான எங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அதே நேரத்தில் மலையகத்திலும் கூட அந்த இளைகரை வாய்ப்போல மறைந்திருக்கின்ற நிறைய பிரச்சனைகள், ஆகவே அவனைத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்தை சேவையாற்றும் தோட்ட தொழிலாளர் மட்டுமல்ல மலையகத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் அந்த காணி வீடு சொந்தம் என்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியும் செயற்படுத்துவோம் என்பதையும் இந்த சபையிலே கூறிக்கொள்வதோடு, தொடர்ந்து இந்த மலையக பாடசாலையிலே சேவையாற்றுகின்ற உதவி ஆசிரியர்களுடைய நிரந்தர நியமனம், அவர்களுக்குரிய அந்த சம்பள உயர்வு சம்பந்தமாகவும் கல்வி அமைச்சரோடு நான் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன். அதற்கு சாதகமான பதில் கிடைத்திருக்கின்றது. அதே நேரத்திலே உவா மாகாணத்திலே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சில கலாசாலையிலிருந்து வெளியாகிய ஆசிரியர்களுடைய நியமனங்கள் வேறு பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டவர்களுக்கும் மீண்டும் அந்த மதுரை மாவட்டத்தில் அவர்கள் நியமனங்கள் வழங்கக்கூடிய ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதோடு, இந்த உதவி ஆசிரியருடைய நியமனம் சம்பந்தமாகவும் அவருடைய சம்பள உயர்வு சம்பந்தமாகவும் இந்த எதிர்வரும் வாரத்திலே நிரந்தர ஒரு தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் என கல்வி அமைச்சரிடம் உறுதி வழங்கியிருக்கின்றார். அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்துக் கொண்டு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. ஆனரபிள் மஹிந்த அமரவீரர்.
கரு மூலாசன ஆரூட மந்திரி துமனி, அது மே விவாதே பெவத்தென்னே விளந்த நெவ் சம்பந்தவ அமெண்ட்மெண்ட் சம்பந்தவ தமாய கதாவென்னே நமுத்த சம்பூர்ண விவாதே கியே வினாத் காரணாவலட்ட இது மம ஏ காரணாவலட்ட யம் அவஸ்தாவாக உதாகரண கமன் பிரதான வசேன் அதமே வராய பத்ததி அப்பே வராய பத்ததி பிலிபந்தவத் நேவ் கர்மாந்தே பிலிபந்தவத் யமக் சந்தான் கரானட கேமதி கரும் உலாசன ஆரூட மந்திரித்துமனி அப்பே ரட்டட்ட எக்க வெலாவாக திமுன மே கலாபே திமுன ஹுந்தம ஆதாயம் லபன வராய கொழும்ப வராய பவட்ட பத்தலா திமுன ඊට පස්සේ තමයි සිංගප්පූරු වරායක් හදලා අපිට තිබුණු ඒ වෙළඳාම මේ පැත්තට ගත්තා. ඊට පසුව දිගින් දිගටම මේ තත්ත්වයේ තියෙනකොට හම්බන්තොට වරායක් හැදුවා. ඒ හම්බන්තොට වරාය හැදුවේ මුහුදු ගමන් මාර්ගයට ළඟින්ම තියෙන හම්බන්තොට වරායක් සැදීම තුල විශාල වශයෙන් නාවික කටයුතු වලදී නැත්තම් වරාය තුල විශාල ආදායමක් ලබා ගන්න බලාපොරොත්තුෙන් කරපු ආයෝජනයක්. ඒ ආයෝජනයෙන් අපි බලාපොරොත්තු වුණා රටට විශාල ආදායමක් රටේ දියුණුවට විශාල බලපෑමක් ඒ වරාය තුලින් ඇති කර ගන්න පුළුවන් කියලා. මම සඳහන් කරන්න කැමතියි කවුරු මොනවා කිව්වත් හම්බන්තොට වරාය සැදියේ යුතුම වරාය. ඒක අත්‍යවශ්‍ය කාර්යයක්. හැබැයි වරාය හදලා ඊට පස්සේ ඒක වරාය පාලනය කර ගන්න ගියාම බලාපොරොත්තු වුණු තරමට ආදායම ලබා ගන්න බැරි වුණාම වර්තමාන රජයේ කල්පනා කරා මේ වරාය சீனையத் திக்க எக்கத்து வேலா சீனையடல பாதிலா ஆதாயமக்ல பாகான்ன புழுவான் சம்மார்த்தனே கரான்ன புழுவான் கியல் ஏவனுவேன் விசால முதலக்குத் ரஜய அரகத் டொல பிலியனகானக் ரஜய ஆதாயமக் இதியட்ட அரகத்த மே வராயதில நமுத் அவசானே அது பெலுவாம் ஏ கத்து முதல்லலிம் வெச்ச தேக்குத் நே වරාය බලාපොරොත්තු වන තරම් සම්වර්ධනයක් වෙන්නේ නැති බවත් අපිට පැහැදිලිව පේන්න තියෙනවා. මම ඊයේ උපදේශක කාරක සභාවේ ගියා. මම ඇමතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මම ඇමතුමාට යෝජනා කරා හම්බන්තොට වරාය තත්ත්වය පිළිබඳව අපිට ඉදිරිපත් කිරීමක් කරන්න කියලා. එතුමා ශනිකව මැදිහත් වීමක් කළා. දැන් හෙට දවසේ අපිට අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. හෙට 11ට ඒ අදාළ නිලධාරීන් ගෙනල්ලා මේ ඉදිරිපත් කිරීම කරන්න කියලා. නමුත් ඇමතුමනි මම කියන්න කැමති මා දන්නා ආකාරයට ඒ බලාපොරොත්තු වූ ඉලක්ක එකක්වත් සම්පූර්ණ කරගන්න බැරි වුණා. ඒ හම්බන්තොට වරායේ ඒ අය පොරොන්දු වූ ආකාරයේ වේගවත් සම්වර්ධනයක් වෙන බව අපිට දැනෙන්නේ නැහැ, පේන්නේ නැහැ. ඒකේ වෙනසක් තියෙනවා. ඔබතුමාට හෙට දවසේ කාරණා ඉදිරිපත් කරන්න හැකියාව තියෙනවා. ඒ වගේම හම්බන්තොට වරායත් එක්ක එන්න තියෙන කර්මාන්ත පුරය පිළිබඳව තමයි විශාල බලාපොරොත්තු තිබුණේ. ඒ හරහා විශාල රැකියා ප්‍රමාණයක් හම්බන්තොට දිස්ත්‍රික්කයට අවඩ දිස්ත්‍රික්කවලටත් ලැබෙයි කියන බලාපොරොත්තුවක් තිබුණා. නමුත් අද වෙනකන් ඒ කර්මාන්ත යම් ආරම්භයක් තියෙන අවසානයක් කළා රැකියා නිර්මාණය කරගන්න පුළුවන් කමක් ලැබුණේ නැහැ. හම්බන්තොට වරාය රැකියා ප්‍රමාණය වැඩිවීමක් සිද්ධ වුණේත් නැහැ. ඉදිකිරීම ශේෂ්ත්‍රයේ යම් යම් අංශවල තියෙනවා. කර්මාන්ත ශේෂ්ත්‍රයේ රැකියා අවස්ථා බිහිවීමක් සිදු වුණේත් නැති බව අපි කනගාටුවෙන් සඳහන් කරන්න ඕන. ඒවා ඉලක්ක ගත වේලාවට ඉලක්ක තිබුණු ආකාරයට ඉලක්ක ජයග්‍රහණ ඉලක්ක සාක්ෂාත් කරගන්න අසමත් වුණා කියන එක තමයි මගේ නම් තියෙන වැටහීම. අපි බලාපොරොත්තු වුණ අඩු ගන්න නැත්තම් මේ අවුරුද්දේවත් මේ ආශ්‍රිත විශාල කර්මාන්ත ප්‍රමාණයක් හැදිලා හම්බන්තොට වරාය දියුණු වෙලා රස්සා විශාල ප්‍රමාණයක් එයි කියලා බලාපොරොත්තුවක් තිබුණා. ඒ වගේ අදහසක් ඒ වෙලාවේ ලබා දුන්න රජය. නමුත් අවාසනාවට ඒවා ක්‍රියාත්මක කරගන්න පුළුවන්කමක් ලැබුණේ නැහැ. මේක තමයි අපි වටහා ගන්න ඕන කාරණේ. ජාත්‍යන්තරයත් එක්ක ගනුදෙනු කරනකොට ඒ බලාපොරොත්තු වෙන ආකාරය මේ රටවල් හැම වෙලාවෙම කල්පනා කරන්නේ ඒගොල්ලෝ ලාභ ගන්නේ කොහොමද කියලා. අපිට හදිස්සියක් අපිට උමනාවක් තිබුණාට ඒගොල්ලන්ට එහෙම හදිස්සියක් නැති බව තමයි මේ කාරණා වලින් වැටහෙන්නේ. දැන් ඔබතුමා නැව් සාස්තාවත් අයිති සාගල් රත්නායක ඇමතුමාට මං දන්න විදිය. හැබැයි නැව් සාස්තාවට නැව් කීයක් තියෙනවද? 1977 වෙනකොට නැව් සාස්තාවට නැව් තිබුණා. මම වැරදි නම් නිවැරදි කරන්න නැව් 3ක් හෝ 4ක් නැව් 2ක් තිබුණා අපේ නැව් සාස්තාවට. 77 වෙනකොට නැව් 2ක් තිබුණා. අද වෙනකොට හරනම් 10ක් 20ක් තියෙනවා. නමුත් දැන් ඒ එකක්වත් නැහැ. දැන් තියෙන ඒ වෙලාවේ කියක් තිබුණාද 77 කිසිම ඒකේ සම්වර්ධනයක් වෙලා නැහැ. ආදායමක් දැන් ලැබෙන්නේ නැති තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඒක අපිට බලාපොරොත්තු වුණ දේවල් ඉෂ්ට කරගන්න බැරි වුණා. අපි දිගින් දිගටම විවිධ ක්‍රියාමාර්ග ගත්තත් විවෘතාර්ථික එක්සත් ජාතික පක්ෂය හඳුන්වලා දුන්න. ඒක එක්සත් ජාතික පක්ෂයේ ප්‍රතිපත්තිය වුණා. විවෘතාර්ථිකයෙන් බලාපොරොත්තු වුණා රටේ දැවැන්ත වෙනසක් සම්වර්ධනයක් ඇති වෙයි කියලා. ඇත්ත බඩු කන්න බොන්න ඕන දෙයක් තිබුණා. සල්ලි තියෙනවා නම් ඕන දෙයක් කන්න තියෙනවා පිටරටින් ගෙනල්ලා කන්න බොන්න ටික දෙනවා. ඕන දෙයක් අඳින්න පුළුවන්. ඕන දෙයක් ලෝකේ තියෙන හැම තාක්ෂණික දේවල් සියල්ලම අපේ රටේ තියෙනවා. හැබැයි ඒවයි සල්ලි එන්න ක්‍රමවේදයක් නැහැ. නමුත් 77 වෙනකන් අපිට දේශීය ආර්ථිකයක් ජාතික නිෂ්පාදනයක් තිබුණා. නැව් සංස්ථාවේ නැව් තියෙනවා. අපේ ඔරුවල වාණි සංස්ථාවේ වාණි නිෂ්පාදනය කරනවා, යකඩ නිෂ්පාදනය කරනවා. අපිට අවශ්‍ය පාලන් ටික හැදුවේ, අපිට අවශ්‍ය යකඩ ටික ගත්තේ, ලොකු ගොඩනැගිලි වලට අවශ්‍ය යකඩ ගත්තේ. ඒ සියල්ලම කරේ ඔරුවල වාණි සංස්ථාව මුල්ලලා. ඒ විතරක් නෙවෙයි, අපි හදපු කිඹුලා උදැල්ල ඉන්දියාවට ගියා. දැන් අද වරායේ බාර ඇමතුමාට තියෙන්නේ රටින් අපේ රටට ගේන ඒවායින් ගන්න ආදායම. රට යවල එන ආදායම් දැන් නැහැ. ඒව අඩු වෙලා තියෙන්නේ. රටින් මඩු ගේනකොට එන ආදායම තමයි දැන් වරායට තියෙන්නේ. වරායේ ලාභය කියන්නේ ඒකයි. සහ හුමාරු වෙන ඒවායින් තියෙන දේවල්. හැබැයි අපි එහෙම නෙමෙයි, අපි දේශීය ආර්ථිකයේ ශක්තිමත් වුණා නම් අපේ නිෂ්පාදන පිටරටට යවලා ආදායමක් ලබා ගන්න පුළුවන්කම තිබුණා. නමුත් ඒ ආර්ථිකය සම්පූර්ණ වෙනස් වුණා. 77 විවෘත ආර්ථිකය පටන් ගත්තා. අපි ඇවිල්ලා 94 චන්ද්‍රිකා මැතිණිය ඒකට මානුෂික මුහුණුව රත් දෙනවා කියලා ඒකම අපි අල්ලගත්තා. අද වෙනකන් අපි මේ විවෘත ආර්ථිකයේ ඉන්නවා. නමුත් මේ විවෘත ආර්ථිකය නිසා ඇතිවෙච්ච අද මේ වෙනස නැත්තම් මේ සංවර්ධනය පිටුපස තියෙන්නේ මහා ඛේදවාචකයක්. 76 වෙනකොට ඩොලර් එකක් ගන්න රුපියල් 8743යි දුන්නේ. රුපියල් 8.43ක් ගියාම ඩොලර් එකක් ගන්න පුළුවන් 76 වෙනකොට. 77 විවෘත ආර්ථිකය හැදුවත් එක්කම එක සැරේට ඒක 14යි ගානකට යනවා. 14යි ගානකට යනවා. අද කීයද තියෙන්නේ ඩොලර් එක? අද ඩොලර් එක කීයද තියෙන්නේ? අපි නිදහස ලැබනකොට සුද්දගෙන් නිදහස ලැබුවා. අපි හිතුවා අපි රටේ නිදහස වුණාම අපි වේගවත් රට සම්වර්ධනය වෙයි කියලා. නමුත් සුද්දගෙන් අපිට ලැබුණාට වැඩිය පහළ තත්ත්වයකට අපි ක්‍රමානුකූලව පත් වෙමින් යනවා. අපිට 1948 නිදහස ලැබිලා 1950 විතර වෙනකොට අපේ විදේශ සංචාර අතිරේකයක් තිබුණා. අපි ණය නැහැ. අපි ණය නැහැ. ඒ වගේම 77 වෙනකොටත් අපි ඉතාමත් සුළු ප්‍රමාණයක් විතරයි ණය තිබුණේ. මිලියන ගණන් තිබුණු ණය බිලියන් වෙලා දැන් ට්‍රිලියන් වෙලා තියෙනවා. මේ වෙනකොට අපේ ණය ප්‍රමාණය ගත්තොත් කරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අපිට ඒක දරා ගන්න පුළුවන් මට්ටමක ණය ප්‍රමාණයක් නෙමෙයි. එක පුද්ගලයෙක් ඒක පුද්ගල ණය ප්‍රමාණය 581439ක් වෙලා තියෙනවා. අපේ එක පුද්ගලයෙක් අද උපදින දරුවෙකුත් මේ රටේ ණය කන්දරාවේ උරුමකාරය වෙනවා 581439ක ණයකාරයෙක් වෙලා ඉපදෙන්නේ. ඉපදෙන දරුවාම ඉපදෙන්නේ ණයකාරයෙක් වෙලා. මොකද්ද මේ රට එන්න වැඩි වෙනවා. අපේ ණය ප්‍රමාණය බිලියන 12599ක් කියලා දැන්ට සංඛ්‍යාලේඛනවල මේ පෞගේ ජූනි මාසයේ වෙනකොට වාර්තා කරලා තියෙනවා. හැබැයි මීට වැඩි ණය ප්‍රමාණයක් තියෙනවා. මීට වැඩි ණය ප්‍රමාණයක් තියෙනවා. විගණනාධිපතිවරයා කිව්වා අපේ රටේ තියෙන ණය එතුමට හොයාගන්නත් බෑ කියලා. එතුමට හොයාගන්නත් බෑ කියලා. විවිධ ආයතන වෙන වෙනම ණය අරන් තියෙන විදේශ ණයත්. ඉතින් මේ ප්‍රමාණය කොහොමද එතකොට රජයක් විදියට කොහොමද ඉස්සරහට යන්නේ? අපි ඉස්සරහට ගිහිල්ලා තියෙනවා. මම කිව්වා අපි ආපු ඛේදවාචක தත්ත්වය ඔරුවල වානේ සාස්ථාවේ අපි උදළු රට යවපු අපි දැන් උදැල්ලත් රටින් ගේන தත්ත්වයටපත් වෙලා තියෙනවා. ඒ වෙලාවේ අපේ තිබිච්ච කර්මාන්ත ප්‍රමාණය ඔබතුමා දන්නවා. අපේ තුල්ලිරිය පූගොඩ මේ ගම් ප්‍රසිද්ධ වුණේ පේෂ කර්මාන්ත ශේෂ්ත්‍රයත් එක්ක. ඒවා අපිට අවශ්‍ය රෙදි නිෂ්පාදනය වුණා. ගම් මට්ටමේ පොඩි පොඩි තැන්වල මේවා තිබුණා වීවින් කියලා දාගෙන මේ රෙදි පේෂ කර්මාන්ත අංශයෙන් නිෂ්පාදනය කළ අපේ අය ගොඩක් පාවිච්චි කරේ රෙදි. අපේ අය ගොඩක් පාවිච්චි කරේ රෙදි. අපිට අවශ්‍ය සිමෙන්ති අපේ රටේ හදාගත්තා. පුත්තලමේ ගාල්ලේ කංකසන්තුරේ සිමෙන්ති කර්මාශාලා හදලා ඒවයි නිෂ්පාදනය තමයි රටට ගත්තේ. දැන් මේ ඔක්කොම රටින් ගේනවා. අපිට අවශ්‍ය සීනි විශාල ප්‍රමාණයක් අපි පැල්වත්තේ. ඒ වගේම හිඟුරානේ මේ වගේ සීනි කර්මාශාලා අපි සෙවනගල තල්ලත් ඊට පස්සේ පටන් ගත්ත සෙවනගල මේවා සීනි කර්මාන්තශාලා වලින් අපි විශාල සීනි නිෂ්පාදනයක් කරගත්තා. අපිට අමාරුකම් තිබුණා කනමුණේමයි අඳින පළඳිනේමයි යම් අඩුපාඩුවක් තිබුණා තමයි 77 වෙනකොට. හැබැයි මේ ශේෂ්ත්‍ර වලින් අපේ ඉස්සරහට ආවා. දේශීය ව්‍යාපාරිකයගේ නිෂ්පාදන ආවා. උපාලි පියට් කාර් එක හැදුවා. යුනික් රේඩියෝ එක හැදුවා. ඩියුරා වතුර බෝතලේ මදුරු දැල හැදුවා. අපි ගොඩාක් දේවල් අපේ රට තුළ නිෂ්පාදනය කරගත්තා. අපේ රසායනික කර්මාන්තශාලා තිබුණා. අපේ වීදුරු කර්මාන්තශාලා තිබුණා. අපේ පිඟන් කර්මාන්තශාලා තිබුණා. අද මේ සියල්ලම නැති වෙලා තියෙනවා. එහෙනම් මොකද්ද අපේ සම්වර්ධනේ? මේකද අපේ සම්වර්ධනේ? මේකෙන් අපිට යහපතක් දුන්නේ මේ 77න් පස්සේ ඇතිවෙච්ච මේ දිගටම කාල පරිච්ඡේදය තුල කියන එක පිළිබඳව අපි කල්පනා කරලා බලන්න ඕනේ කියන එක මම මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒසා ඔබතුමා අමාත්‍යාංශ විදියට මේ කරගෙන යන කටයුතු වලදී අපේ ප්‍රශ්නයක් නැහැ. මේ අපි මේ සංශෝධන වලට විරුද්ධ වෙන්න අපේ බලාපොරොත්තුවක් නැහැ. හැබැයි ඔබතුමාලා කල්පනා කරලා බලන්න ලංකාවෙන් බඩු පිටරට ගෙනියන එක නෙමෙයි පිටරටින් ලංකාවට ගේන එක නෙමෙයි ලංකාවෙන් බඩු පිටරටට යවන යුගයක් ඇති කරන්න දේශීය අවශ්‍යතාවය සම්පූර්ණ කරන්න මේ රටේ නිෂ්පාදන ආර්ථිකය ශක්තිමත් කරගන්න වැඩපිළිවෙළක් සකස් කරන්නේ කියන යෝජනාව ඔබතුමාලට විතරක් නෙමෙයි මේ සියලුම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ආණ්ඩු ඉන්න අයටත් ආණ්ඩු ගන්න බලාගෙන ඉන්න අයටත් මේ යෝජනාව ඉදිරිපත් කරමින් මාඩිනෝ ස්තුතියි.
ස්තුතියි. Honorable Abdul Maruf.
Bismillahirrahmanirrahim. இன்று எமது அமைச்சினுடைய the merchant shipping amendment bill எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறுத்தலைவர் அவர்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதான துறைமுகங்களில் நாங்கள் வடக்கு கிழக்கிலே காங்கேசன்துறை ஒழுவில் திருகோணமலை துறைமுகமும் கொழும்பிலே இருக்கின்ற எங்களுடைய துறைமுகமும் ஹம்மாந்தோட்டை துறைமுகமும் காலி துறைமுகமும் இந்த நாட்டினுடைய ஒரு வளமிக்க எமதுக்கு வருவாயை ஈட்டித்தரக்கூடிய துறைமுகங்களாக இருக்கின்றது. மறைந்த தலைவர் முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் எம்எச்எம் அஸ்ரப் அவர்கள் ஒழுவிலே ஒரு துறைமுகத்தை ஆரம்பிக்க நினைத்த போது அவர் உயிரோடு இருந்தபோது நினைத்த அந்த இடத்திலே அந்த துறைமுகம் அமையப்பெறவில்லை. இதன் காரணமாக ஒழுவிலே இருக்கின்ற வடபகுதி நின்றவூர் துவக்கம் ஒழுவில் வரை அரிப்பேற்பட்ட போது தெற்கு பகுதியிலே அட்டாளைச்சனை துவக்கம் பாலமுனை அதாவது பொத்துயில் வரையான கரையோர பகுதியில் அதற்கு அருகாமையுள்ள பகுதிகள் கடலிலே அடித்துச் செல்லப்பட்டது. அங்கு தெற்கு புறத்திலே மண் சேகரிக்கப்பட்ட அதே நேரத்திலே ஒழுவிலிருந்து நிந்தவூர் வரை அந்த அரிப்பினால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் தங்களுடைய சொத்துக்களை உடைமைகளை இழந்து அந்த மக்கள் எமது அரசாங்கத்திடம் நஷ்டஈட்டை கோரி நிற்கின்றார்கள். 2006 ஆண்டு இந்த துறைமுகம் ஆரம்பிக்கப்பட்டு 12 ஆண்டிலே முடிவுற்ற போதும் கூட அங்கு தற்பொழுது தெற்கு பகுதியில் இருக்கின்ற காணி சொந்தக்காரர்கள் காணியை இழந்தவர்களுக்கு மறைந்த தலைவர் எம்எச்எம் அஸ்ரப் அவர்களுக்கு அவர்கள் அதனை உள்வாங்கிய போது 19 உடைமைக்காரர்களுக்கு நஷ்டஈட்டை வழங்கினார். நான் பிரதி அமைச்சராக வந்த பிறகு எங்களுடைய அமைச்சர் சாகல் ரத்நாயக் அவருடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி 24 உடைமையாளர்களுக்கு நஷ்டஈடுகளை வழங்கினோம். இன்னும் 4-5 பேர் அந்த ஒழுவில் உள்வாங்கப்பட்ட காணிக்கான நஷ்டஈடுகளை பெற இருக்கிறவர்களுக்காக அவர்களுக்கான வேலைத்திட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாறாக திட்டமிடப்படாத இந்த ஒழுவில் துறைமுக அமைப்பினால் நிந்த ஊரிலிருந்து ஒழுவில் பாலமுனை வரை இருக்கின்ற அந்த அரிப்பினால் ஏற்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிக்காரர்களுக்கு நஷ்டஈடை வழங்குவதற்கான ஆவணத்தை எங்களுடைய அமைச்சு செய்ய வேண்டும், எமது அரசும் அதனை செய்ய வேண்டும். கடந்த காலங்களிலே வந்த அரசாங்கங்கள் கடந்த 20 வருடகாலத்திலே அதற்கான நஷ்டத்தை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை பேச்சாளர்கள் நிறுத்திக் கொண்டார்கள். இதனை ஆக்கப்பூர்வமாக நான் இந்த அமைச்சர் ஊடாக, கௌரவ பிரதம மந்திரி கூடாக, நிதியமைச்சர் கூடாக அவருடைய நஷ்ட ஈடுகளை துரிதமாக வழங்க வேண்டி இருக்கின்றது. அந்த துறைமுகம் கப்பலை உள்வாங்க முடியாத அளவுக்கு மணல் சேகரிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த பிரதேசத்தில் உள்வாங்கப்பட்ட அந்த காணிகளில் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்களுடைய கோரிக்கை கிணங்க 25 ஏக்கரை அங்கு ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்குவதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு 5000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. இதற்கு எனது அமைச்சர் அவர்கள் முழுமையான அங்கீகாரத்தை தர வேண்டும். அதனை விடுவித்து அங்கு தொழிற்பேட்டையை உருவாக்குவதன் மூலம் ஒளிவில் பாலமுனை மட்டுமல்ல அம்பாறை பிரதேசத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்க முடியும். அந்த ஹாபரை பிஷரிஸ் ஹாபராக டெவலப் பண்ணுவதன் மூலமும் இன்று எங்களுடைய வளங்களை அந்நிய நாட்டவர்கள் டியூனா பிஷ் என்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற அதி கூடிய விலையை கொண்ட மீன் வளம் கொத்துவில் துவக்கம் திருவண்ணாமலையுள்ள கரையோர பிரதேசத்திலே 40 கடல் மைலுக்கு அப்பால் 200 கடல் மைல் எங்களுக்கு எல்லையாக இருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் சீனா, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளால் களவாடப்படுகின்றது. அண்மையிலே மோடி மீனவர்கள் அந்த டியூனா பிஷ் பிடித்துக் கொண்டிருந்த போது எமது கடற்படையினால் பிடிக்கப்பட்டார்கள். இதனை எமது ஒளிவில் ஹாவலில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 21,000 குடும்பங்கள் என்று கூறுகின்ற போது 1,000 மீனவர்கள் தங்களுடைய வளங்களை வலைகளை அவர்களுடைய படகுகளை நிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை துறைமுகத்தினுடைய அடிப்படையை துறைமுகத்தை விருத்தி செய்ய முடியாவிட்டாலும் அதை பிஷரிஸ் ஹாவலாக நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. திருவண்ணாமலை துறைமுகம் இந்த உலகிலே இருக்கின்ற இயற்கை துறைமுகங்களில் ஒன்று. அதிலே பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலே 101 டாங்கிகள் இருந்தாலும் அதனை ஜப்பானியர் அன்று பேர்ல் ஹார்பரை அடித்த போது அதே போன்று திருவண்ணாமலை ஹார்பரையும் அடித்தார்கள். 2 எண்ணெய் டாங்குகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்ட போது இப்பொழுது IOC நிறுவனம் அதனை கட்டி வைத்திருக்கின்றது, புனர்மாணம் செய்திருக்கின்றது. முத்துராஜவளையிலே, இன்று ஹம்மாந்தோட்டையிலே, சபுகஸ்கந்தையிலே நாங்கள் எண்ணெயை சுத்திகரிக்கின்ற நிலையங்களை 500,000,000,000 கோடிகளை செலவு செய்திருக்கின்றோம். இன்று சவுதி அரேபியாவிலே அரம்கோ கம்பெனி தாக்கப்பட்ட போது இன்று நாளடைவில் 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ அவருடைய உற்பத்தியை குறைக்கின்ற போது இந்த விலையேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் எமது நாட்டிலே இருக்கின்ற வளமான இந்த 101 திருவண்ணாமலை டாங்கிகள் சேகரிக்கப்பட்டு அந்த எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரு நிலையமாக மாற்றப்படுகின்ற போது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கின்ற 1,000,000,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த பிரதேசத்திலே இன்று கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் 5 பிரதேசங்களை துரித அபிவிருத்திக்காக, நகர அபிவிருத்திக்காக மெகா பொலிசி திட்டத்துக்கு கீழே திருவண்ணாமலை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு சிங்கப்பூர் நிறுவனத்தின் ஊடாக 20-30-20-50 என்கின்ற வகையிலே 30 வருட திட்டமாக அமைந்தாலும் கூட நாங்கள் திருவண்ணாமலை தொகுதிக்கு, திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு 3 வருட துரித அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றோம். அங்கு பிரிட்டிஷ் அரசாங்க காலத்திலே ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து அதிவேக, இப்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கின்ற அதிவேக மார்க்க பாதைகள் சீரமைக்கப்படுகின்ற போது அங்கிருக்கின்ற வளங்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது எமது மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் அதிகரிக்க முடியும். அந்த வகையிலே திருவண்ணாமலை துறைமுகத்தினுடைய 3 வருட அந்த அபிவிருத்திக்காக கூடிய நிதியை ஒதுக்குவதன் மூலம் அந்த 101 டாங்கிகளையும் எங்களுடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷனோடு இணைந்து அதை சுத்திகரிப்பு நிலையமாக மாற்றுகின்ற போது இன்று சபகஸ்கந்தையிலே, முத்துராஜவளையிலே 30 டாங்கிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் பல 1,000,000,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்திருக்கின்றோம். இன்று ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள், ஈரானிய அல்லது மத்திய கிழக்கு யுத்தங்கள் நேரடி தாக்கத்தை எங்களுக்கு பெட்ரோலிய வளங்களை எங்களுக்கு தலைகீழாக மாற்றியிருக்கின்றது, அதாவது விளையேற்றங்களை. ஆனால் எமது அரசாங்கம் இந்த 4 வருட காலத்திலே ஒரு சூத்திரத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு நிலையான விலையை நாங்கள் தக்கத்து வருகின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய முன்னாள் அரசாங்கம் 2014 பெட்ரோல் 159 ரூபாயும் டீசல் 140 ரூபாயும் மண்ணெண்ணெய் 110 ரூபாயும் விட்ட அந்த 3 எண்ணெய்களையும் தற்பொழுது நாங்கள் 136 ரூபாவுக்கும் 104 ரூபாவுக்கும் இன்று 80 ரூபாவுக்கு கீழ் மண்ணெண்ணெய் விற்கக்கூடிய ஒரு சூத்திர நிலையை கட்டுப்படுத்தியிருக்கின்றோம். இந்த 4 வருடத்திலே கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் விலையேறி அந்த லெவலிலே விலையை ஏற்றியிருந்தால் இன்று 200 ரூபாய்க்கு மேல் பெட்ரோலும் டீசலும் விற்கப்பட்டிருக்கும். எமது அரசினுடைய திட்டமிட்ட செயலின் காரணமாக அந்த விலைகளை ஒரு நிலைப்பான இடத்துக்கு தக்காக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எமது திருவண்ணாமலையிலே துறைமுகத்திலே அமைந்திருக்கின்ற அந்த 101 டாங்கிகளிலே 16 டாங்கிகள் ஐஓசிக்கு ஒப்பந்த அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் மீதி 80க்கு மேற்பட்ட டாங்கிகளை நாங்கள் குருட்டோயிலை சேமித்து அங்கு ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதன் மூலம் எமது மாவட்ட இளைஞர்கள் கடந்த 30 வருட காலமாக வேலையற்றவர்களாக பழித்தவர்கள் ஆக கூடுதலாக கிழக்கு மண்ணிலே இன்று பழித்த பட்டதாரிகள் பல்லாயிரக்கணக்காக இருக்கின்றார்கள். அதிலும் வெளிவாரி பட்டதாரிகள் கிழக்கு மண்ணிலே ஆக கூடுதலாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய தொழிற்பட்டைகளை துரிதப்படுத்த முடியும். அந்த பிரதேசத்தில் அன்று 1984 லலித் தத்ரத் மோதி அவருடைய காலத்திலே குடியிருப்பு பிரதேசம் 83 கலவரத்துக்கு பிறகு கெசட் பண்ணப்பட்டதன் பிறகு பாதுகாப்பு கருதி அன்று விடுதலை புலிகளுடைய தாக்குதல் கருதி அங்கு முக்கியமான கேந்திர ஸ்தானங்கள் இருந்தது கருதி முப்படைகளுடைய தளங்கள் இருந்தது கருதி அவர்கள் அன்று குடியிருப்பு காணிகளை அவர்கள் அரச உடன் அதாவது துறைமுகத்துக்குரிய காணிகளாக பிரணப்படுத்தினார்கள். அதனை முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அவர்களும் மஹிந்த சமரசிங்க அவர்களும் வந்து வருகை தந்தபோது 3600 குடும்பங்களுடைய காணிகளுடைய உறுதிப்பத்திரங்களை துறைமுக அதிகார சபை வழங்குவதற்கு முன்வந்தது. அதனை எமது அமைச்சர் சாகர் ரத்நாயக் அவர்கள் மூலமாக துரிதமாக அவர்கள் குடியிருக்கின்ற காணிகளை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றதே எங்களுக்கு தேவையான துறைமுகத்துக்கு தேவையான 2,000 ஏக்கர்களை நாங்கள் பைபோஸ் அதாவது பலவந்தமாக பிடித்திருக்கின்ற காணிகளை எல்லாம் இந்த அபிவிருத்திக்காக நாங்கள் உருவாங்க இருக்கின்றோம். அதிலே எந்த ஒரு பொதுமகனும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்களுக்கான மாற்று காணிகளை நாங்கள் கொடுப்பதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே காங்கிரஸ் துறை துறைமுகம் இன்று அதை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அதை எங்களுடைய சென்னைக்கும் அதாவது ராமநாதபுரத்துக்கும் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைக்கும் இடையான போக்குவரத்தை கப்பல் சேவையை உருவாக்குவதன் மூலம் இன்று 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் விமானம் மூலமாக தங்களுடைய உடைமைகளை கொண்டு வர முடியாத சூழலில் இருக்கின்றார்கள். அவர்கள் இலகுவான முறையிலே எமது நாட்டுக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றார்கள். சொந்த மண்ணிலே உழைத்து மக்களுடைய சொந்தங்களோடு வாழ நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்துகின்ற அந்த கப்பல் சேவையை துரிதப்படுத்த நாங்கள் நினைக்கின்றோம்.
இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன.
அதே போன்று எமது இன்று டூரிசம் இவ்வளவு அனர்த்தங்கள் சஹ்ரான் என்கின்ற பயங்கரவாதி தாக்குதலுக்கு பிறகு எமது அரசினுடைய ஸ்திரமான நடவடிக்கை காரணமாக பாதுகாப்பு படை போலீஸ் மற்றும் சிஐடியினர் துரித நடவடிக்கை காரணமாக இன்று அமைதியை ஏற்படுத்தி மீண்டும் டூரிசத்தை அதாவது சுற்றுலாத்துறையை ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எமது திருகோணமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டம் காங்கேசன் துறை போர்கின்ற அந்த கரையோர பாதைகளே ஒரு கப்பல் சேவையை நாங்கள் உருவாக்குவதன் மூலம் டூரிசத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும். திருகோணமலை குழாவிலே இருக்கின்ற அத்தனை வளங்களையும் எமது துறைமுக அபிவிருத்தியை நாங்கள் மூன்று வருட திட்டமிட்டிருக்கின்ற அந்த அபிவிருத்தியை துரிதப்படுத்துவதற்கு எமது அமைச்சு ஆவண செய்வதோடு எமது இளைஞர்களுடைய மிக நீண்டகால எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இந்த துறைமுகங்களுடைய அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட இளைஞருடைய வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்கி நாங்கள் அதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளையும் அமைச்சர் அவர்களையும் வேண்டுவதோடு நானும் அதனுடைய பிரதியமைச்சர் என்கின்ற வகையிலே இந்த மக்களுடைய கோரிக்கையாக அதனை முன்வைத்து இன்று நான் சொன்ன எமது 101 டாங்கிகளும் சுத்திகரிப்பு நிலையமாக மாற்றப்படுகின்ற போது கிழக்கினுடைய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை முன்னுரிமைப்படுத்தலாம் என்று கூறி எமது ஹம்மாந்தோட்டை துறைமுகம் கடந்த அரசு காலத்திலே கொழும்பிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு அதனுடைய செலவுகளை செய்து கொண்டிருந்தார்கள். கௌரவ பிரதம மந்திரி அவருடைய ஒரு தூரநோக்கான சிந்தனையோடு அது மீளவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இன்று 20 விதமான வருமானத்தை எமக்கு இந்த நாட்டுக்கு பெறுகின்ற போது எதிர்காலத்திலே நாங்கள் எந்த ஒரு பணத்தையும் அந்த ஹம்மாந்தோட்டைக்கு செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று தென்கிழக்கு ஆசியாவிலே கொழும்பு துறைமுகத்திலே இறக்கப்படுகின்ற கண்டெய்னர்கள் இன்று உலகத்திலே இருக்கின்ற துறைமுகங்களில் 11வது இடத்துக்கு எமது நாடு வந்திருக்கின்றது என்றால் அது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த நாட்டினுடைய அந்நிய செலவானையை சம்பாதிப்பதற்குமான துரித நடவடிக்கை எமது அரசு காத்திரமான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
ஆனரபிள் காஞ்சன விஜயசேகரன்.
ஸ்துதி கருமூலாசனப்படும் மந்திரிதுமணி. அத்தவசே வெளந்த நவ் சன்சோதன பணத்கெட்டும் பத பிலிமந்து விவாதேட்ட எக்கத்துவின் அவஸ்தாவே விசேஷம் சாத்துட்டு பத்தகிங் அது தவசேவத் யம் யம் பணத் நீதி சன்சோதனே கரலா மிரட்டே நாவிக கேந்திரஸ்தானையா கட்டியட்டு மிரட்ட இதிரியட்ட கெனையான் நூன கேன மத்தேட்டு ஆண்டு பெமினியும் பிலிமந்தோ அப்படி சத்துட்டு பத்தினோம் அப்படி எதாஸ் பகலவே அவருந்தலா கரு சபாபத்துமணி அப்படி எதா தவசித் மே ஆண்டுவட்டு இல்லீம க்வசைன் கரே விசேஷம் மிரட்ட தூபத்தாட்டாக் போவட்ட பத்திரா திவின நிசா இவகேம் அப்பே நாவிக கேந்திரஸ்தான கணனாவாக் மிரட்டே பமனாக் நிவே லோகே ஆர்த்திக மர்மஸ்தான பபட்ட பத்திரா திவின நிசா மே சம்பத் உபயோகி கருகின் அப்பே ரட்டே ஆர்த்திக சக்தி மத்கர்ண கிரமவேதேட்ட அப்பி ஆயத்து இக்கியலா ஏ அனுவ தமாய் எதா தவசே கொழம்பு வராய டமத்தரவு கால வராய இவகேம் திரிகுணா மலை வராய இவகேம் பசுகாலின்னு இதுவெச்ச ஒழுவில் வராய டமத்தரவு ஹம்பந்துட வராய இத்தமாத்ம சுதுசு நாவிக கேந்திரஸ்தானிக பிஹிட்டிச்ச ஸ்தானையாக கட்டியட்ட மஹிந்த ராஜபக்ச ஆண்டுவின் எதா தவசே ஏ வியாபிருத்தி அவசான் கரன்ன அவஸ்தாவ லபுனே நமது அப்ப இக்கப்பத்தையும் கனகாட்டுரோ பத்தினோ கரு சபாபத்துமணி அதமே முன பணத் கினாவத் அப்பிட்ட சபா வசேம் மேரட்டே தியன நாவிக கேந்திரஸ்தானவல் ஐத்தி அப்பிட்ட தியனோது கின கட்லு அப்பிட்ட தியனோ விசேஷமா ஹம்பந்துட வராய அப்பி தன்னா கரட்ட அவுருது அனுநமேகட கிவிசும் கத்தையிலா தியனோ இவகிம தவத் அவுருது அனுநமையாக் தீர்க கிரிமே ஹெக்கியாவத் இம ஆயத்தினர் தினோ அவுருது எக்கசி அனுவட்டாக் வெனக்கான் கவுரு மொனவிதியன் கிவ்வத் ஏ கேந்திரஸ்தானே ஐத்திய அப்பே ரஜையட்ட அப்பிட்ட ஹிமிவென்னே நே இவகிம அது அப்பி ஆரஞ்சி மார்க லபெனோ கொழம்பு வராய சம்பந்தினோ அப்படினா கொழம்பு வராய விவித பர்யந்த விவித அவஸ்தான் வல்தி பௌத்தலீகரணே கரல தியனோ இவகேம கொழம்பு வராயட்ட ஹிமேலா திமுனு ஸ்ரீலங்கா ரஜையட்ட ஹிமேலா திமுனு நகெனிஹிர பர்யந்தே அப்படி மெய்தினவல ஆரஞ்சி மார்க லபெனோ நகெனிஹிர பர்யந்தே கட்டயுத்து பௌத்தலீகரணே கிரீம சந்தா கட்டயுத்து வேகவத் வெனோ கீழ நிசா எப்பில மந்தோ கரு அமத்துமாகினுத் அவதானி எமுகர்ணோ மே சந்தா விசேஷம் 2015 அவருத்தவன விட்ட மஹிந்த ராஜபக்ச ஆண்டுவே எதா தவசி அம்கி சலஸ்மக் திமுன நெகெனிஹிர பர்யந்தே தியூனு கரலா ஏ அவசிய உபகரண டிக மிலதி அரகின நெகெனிஹிர பர்யந்தே தியூனு கிரீம துளிங் யம்கிசி ஆகாரேக தியூனுவாக் கொழம்பு வராயடாத் லபாகன நமுத் அத தவசவன விட்ட அவருது ஹத்தரஹமாரக் கதவிலா தியனோ எதா ஏ கிரியாத்மக் கரன்ன யோஜனா கரபு சலஸ்ம கிரியாத்மக நொகிரீம நிசா விஷால பாடுவா கொழம்பு வராயட்ட ஹிமிலா தீனோ மந்தக்க கரு எமத்துமா இதிரி பத்கல தீனோ கேபினட் பத்திரிகாவாக் 2019 பஸ்வினி மாசே 9 ஏ கேபினட் பத்திரிகாவே பவா சாகல் ரத்நாயக் எமத்துமா பஹதிலிவ சனஹன் கல்ல தீனோ දෙදස් පහළවේ ඒ වැඩපිල්ල ක්‍රියාත්මක නොකිරීම නිසා. ආසන්න වශයෙන් ඩොලර් මිලියන මට සංඛ්‍යාව එතුමාගේ සංඛ්‍යාව දන්වල තියෙන්නේ. මේක දාලා තියෙනවා කැබිනට් පත්‍රිකාවේ. This project directly needs to be fast-tracked as ECT was to have been made operational in 2015. The delay of over 5 years have resulted in an income loss to the Sri Lanka of over $250 million. Dollar million desiya 50k alabayak. 2015 indala me katiyutu kriyaatmaka nokirima nisa Sri Lanka waraya adhikarayata ahimi vela gila thiyena kiyala. Api eka patthakin saturu wenna obathuma dan ma hitanne 4 weni visheshabara ematiwara me aanduwe me waraya adhikari pilimadu. Api avastha gananawak diye ematiwurunge illimak kara ඒ අවශ්‍ය උපකරණ මිලදී ගන්න කියලා. විශේෂයෙන්ම මේ සඳහා අවශ්‍ය වත්කම් ටික වරාය අධිකාරු සතුව තියෙනවා. නමුත් මේ ප්‍රමාද කිරීම තුලින් ඩොලර් මිලියන 250ක් අපේ රටේ ආදායමෙන් අද අපිට ඉවත් වෙලා ගිහලා තියෙනවා, නැති වෙලා ගිහලා තියෙනවා. ඒ වගේම තමයි අපිට දැන් අද ආරංචියක් ලැබෙනවා. දැන් මෙතුමා යෝජනා කළා තියෙනවා මේ මිලදී ගැනීමේ කටයුතු වේගවත් කරන්න කියලා. දැන් මිලදී ගැනීමේ කටයුතු වේගවත් කරන එක හොඳයි. නමුත් මිලදී ගැනීමේ කටයුතු වේගවත් කරන ගමන්ම මේ උපකරණ ටිකත් මෙලදී අරගෙන මේ නැගෙනහිර පර්යන්තයත් පෞද්ගලීකරණය කරන්න නම් යන්නේ ඒකට අපේ විරෝධය අපි ගරු සභාපතිතුමෝ අපි පළ කරනවා. මොකද මේ උපකරණ අරගෙන දීලා පෞද්ගලීකරණය කරලා දෙන්න හදන්න මේ අමතර වාසියක් මේ ගණුම්කාර සමාගමකට. අපිට අද ආරංචි ලැබෙනවා. අපි දැක්ක පහුගිය දවසේ යම්කිසි ගිවිසුමක් අවබෝධතා ගිවිසුමක් අත්සන් කරා ඉන්දියානු රජයත් ජපාන රජයත් ශ්‍රී ලංකා රජයත් අතර මේ සමාගම් තුනකින් මේ කොළඹ වරායේ දියුණු කිරීමේ කටයුතු සඳහා එකඟතාවයක් වෙනුවෙන්. නමුත් අපිට අනිත් පැත්තෙන් සැකයක් හිතෙනවා. දැන් මේ උපකරණ ටිකක් තරම් දීලා අවබෝධතා කිවිසුමුත් ගහලා මේ සියලු දේ කරලා අවසානයේදී අර හම්බන්තොට වරායේ කටයුතු කරා වගේ මේ කටයුතු දෙන්නේ කියලා. ඒක මම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා ගරු ඇමතුමාගෙන් මේ පිළිබඳව නැවත වතාවක් කල්පනා කරලා බලන්න කියලා. ඒ වගේම ගරු ඇමතුමනි ගරු සභාපතිතුමනි මම ඇමතුමාගේ අවධානයට යොමු කරනවා විශේෂයෙන්ම ඔබතුමන්ලගේ වෘත්තීය සමිතිය එක්සත් ජාතික පක්ෂයට සම්බන්ධ වෘත්තීය සමිතියකුත් ඒ වගේම වෘත්තීය සමිති ගණනාවක් අද දවසේ විශේෂ ඉල්ලීමක් කරලා තියෙනවා වරාය අධික වරාය බාර විශේෂ බාර අමාත්‍යවරයා හැටිය ඔබතුමාගෙන් මේ වරාය අධිකාරියේ සතුව තියෙනවා ආයතනයක් 2008 අවුරුද්දේ පිහිටපු ආයතනයක් ජය කන්ටේනර් ටර්මිනල් ආයතනය දැන් මේ ආයතනය 2008 පිහිටවලා මේක යන්නේ වරාය අධිකාරියට අනුබද්ධ ආයතනයක් හැටියට මේ ආයතනයේ ආදායමෙන් 60% කියන්නේ වරාය අධිකාරියට 40% මේ ආයතනයට ස්ථිර සේවක 101ක් ඉන්නවා දැන් 2008 ඉඳලා මේ දක්වා ස්ථාවර තැන්පතු වල තියෙනවා මේ දක්වා තියෙනවා මේ ජය කන්ටේනර් ටර්මිනල් ආයතනයේ රුපියල් මිලියන 550ක ස්ථාවර තැන්පතු තියෙනවා මේ ස්ථාවර තැන්පතු එකතු වුණේ අර 40% ආදායමෙන් මේකෙන් තමයි පහුගිය කාලේ මේ නඩත්තු කටයුතු කරේ පඩිර් ගෙවීම් කරේ 101ගේ රැකියාව පිළිබඳව ස්ථාවරභාවයක් තිබුණේ ඒ ස්ථාවර තැන්පතුත් එක්ක. දැන් අපිට ආරංචියක් තියෙනවා ලිපි ඉදිරිපත් කරලා තියෙනවා භාණ්ඩාගාරයෙන් ඉල්ලීමක් කරලා තියෙනවා කියලා රුපියල් මිලියන 550ක ස්ථාවර තැන්පතුව මේක ජය ටර්මිනල් කන්ටේනර් ආයතනයේ තියාගන්න බෑ ඒක මහා භාණ්ඩාගාරයට ලබා දෙන්න කියලා. ගරු සභාපතිතුමනි අපිට ලොකු සැකයක් තියෙනවා දැන් මේ පහුගිය කාලේ මේ ආණ්ඩුව සමෘද්ධි බැංකුවල තියෙන මුදල් වලට අත තියන්න උත්සාහයක් ගත්තා. ඊට පස්සේ විවිධ ආයතනවල තියෙන විවිධ ස්ථාවර තැන්පතු වලට අත තියන්න උත්සාහයක් ගත්තා. දැන් මේ ජය ටර්මිනල් කන්ටේනර් ආයතනයේ රුපියල් මිලියන 550ක ස්ථාවර තැන්පතු වලට අත තියලා මේ ආයතනත් විනාශ කරන්නද හදන්නේ කියන සැකය අපිට මතුවෙනවා. ඒ නිසා අපි ඉල්ලීමක් කරනවා ඔබගේ එක්සත් ජාතික පක්ෂයේ ඒ වෘත්තීය සමිති වලට අනුබද්ධ සංවිධාන වගේම මේ වෘත්තීය සමිති සියල්ලම ඒ කරලා තියෙන ඉල්ලීම
පිළිබඳව මන්තුමා තව විනාඩියක් තියෙනවා
මම මහින්ද අමරවීර මහත්මයාගේ විනාඩි 4ක් තියෙනවා කියලා එකක් ගන්න ඒ පිළිබඳව මතක් කරනවා ඒ වගේම ඊයේ පෙරේද දවසේ ගරු සභාපතිනි මම මේලාව පාවිච්චි කරගන්නවා අපි දැක්කා අධිකරු ජනාධිපතිතුමා දැඩි චෝදනාවක් එල්ල කරා මේ සංවර්ධන ව්‍යාපෘති පිළිබඳව පහුගිය කාලේ අපි දැක්ක හම්බන්තොට වරායෙදි කිරීමේ කටයුතු පිළිබඳව විවිධ අධිවේගී මාර්ග පිළිබඳ විවිධ චෝදනා එල්ල කරා. දැන් පහුගිය දවසේ නෙළුම් කුළුණ විවෘත වෙච්ච වෙලාවෙත් අපි දැක්ක අධිකරු ජනාධිපතිතුමා එක පැත්තකින් චෝදනාවක් කරනවා රුපියල් බිලියන 2කට ආසන්න මුදලක් කෝටි 200ක් යම්කිසි ආයතනයක් වංචාවක් කරලා තියෙනවා ඒ ආයතනය අද ලෝකේ කොහෙවත් හොයාගන්නත් නැහැ කියලා. ගරු සභාපතිතුමනි, ඉතාමත්ම කනගාටුනෝ අපි විශේෂයෙන්ම අද අපි රටක් හැටියට අපි හැල්ලුල්ලක් වෙලා තියෙන්නේ. එක පැත්තකින් මේ චෝදනාව එල්ල කරන්නේ චීන සමූහණ්ඩුවේ ආයතන දෙකක් පිළිබඳව. දැන් මේ ගිවිසුම් ගතලා තිබුණේ නෙළුම් කුළුණ විදුලි සංදේශ නියාමන කමිෂන් සභාව සහ CEI EC කියන සමාගමත් LIT කියන සමාගම. මේ LIT කියන සමාගමත් CEI EC කියන සමාගම් දෙකම චීන රජයේ කොටස් තියෙන චීන සමූහණ්ඩුවේම ආයතන දෙකක්. දැන් ඒ ආයතන දෙකට මුදල් ලබා දීමේදී ශ්‍රී ලංකා ආණ්ඩුවෙන් 2012 ජනවාරි මාසේ 20 ඉඳලා ඒ කටයුතු සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ සියලුම කටයුතු සිද්ධ වෙලා තියෙන්නේ එකම ගිණුමකින් 2012 අවුරුද්ද ඉඳලා 2019 මේ කුළුණ විවෘත කිරීමේ කටයුතු දක්වාම. සා අපිට සාධාරණ සැකයක් තියෙනවා ජනාධිපතිතුමා නොමග යවලද සමහර මේ කරුණු වාර්තා කරන්න කියලා. අද එතුමා කරපු ප්‍රකාශයට උත්තර මොන විදියට දුන්නත් පරීක්ෂණ පවත්තලා මේ පිළිබඳව විමර්ශනය කරත් අද මේ රටට සිදුවෙච්ච කැලලට අද කාටවත් ඒක පිළිබඳව අපිට උත්තර දෙන්න පුළුවන් කමක් නැහැ. අද රටේ ගෞරවයට විශාල හානියක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ වගේම මම දැක්කා ආණ්ඩු පක්ෂයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරු මේ පිළිබඳව දිගින් දිගටම වාර්තා කරලා තියෙනවා. දැන් කෝප් කමිටුවේ මේ පිළිබඳව යම්කිසි විමර්ශනයක් කරලා තියෙනවා නෙළුම් කුළුණ සංවර්ධන ව්‍යාපෘතිය පිළිබඳව. දැන් 2017 කෝප් කමිටුවේ නිකුත් වෙච්ච වාර්තාවේ තියෙනවා මේ නෙළුම් කුළුණ සංවර්ධන ව්‍යාපෘතිය පිළිබඳව ආපු පැමිණිලි දෙක පිළිබඳව ඔවුන්ගේ නිර්දේශ ලබා දීලා තියෙනවා. ඒ ආකාරයේ කිසිම කටයුත්තක් පිළිබඳව සඳහනක් වෙලා නැහැ. එනිසා මම දන්නේ නැහැ ජනාධිපතිතුමා මොන විදියට නොමගහවලද මේ වගේ ප්‍රකාශ සිද්ධ කරන්න කියලා. එනිසා අපි බලාපොරොත්තු වෙනවා එක පැත්තකින් ආණ්ඩු පාර්ශවෙනුත් මේ පිළිබඳව යම්කිසි නිවේදනයක් නිකුත් කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම අවසාන වශයෙන් ගරු සභාපතිතුමනි, දැන් අද හම්බන්තොට වරාය ගැන බොහෝ දෙනෙක් කතා කරනවා. නමුත් හම්බන්තොට වරාය යම්කිසි ආදායම් මාර්ග එන වරායක් හැටියට පහුගිය කාලේ ලැබිච්ච මුදල් වලින් වාරික පව ණය වාරික පව කියලා තියෙනවා. ගරු ඇමතුමාගේ අවධානයට මම යොමු කරන ඔලුවිල් වරාය පිළිබඳව. දැන් මේ ඔලුවිල් වරාය පිළිබඳව කවුරුවත් කතා කරන්නේ නැහැ. ඔලුවිල් වරායට ගිය මුදල කීයද? ඔලුවිල් වරාය සුදු අලියෙක්ද නැද්ද? මේක කතා නොකර ඉන්නේ ඇයි කියලා මම දන්නේ නැහැ. දැන් ඔලුවිල් වරායට නැව් කීයක් ඇවිල්ලා තියෙනවද? ඔලුවිල් වරාය අද දවසේ නඩත්තු කටයුතු වෙනුවෙන් කීයක් මුදල් මේ රජයේ මුදල් පාවිච්චි කරනවද? මේ සඳහා යම්කිසි සැලැස්මක් තියෙනවද? මේ පිළිබඳව ගරු ඇමතුමාගේ අවධානය යොමු කරන විශේෂයෙන්ම මේ ලංකාවේ තියෙන වරායන් අතරින් ගත්තම අද කොළඹ වරාය සහ ත්‍රිකුණාමලයේ වරාය සහ හම්බන්තොට වරාය පමණයි අද ක්‍රියාත්මක වෙන තත්ත්වයේ වරායන් වලට පත් වෙලා තියෙන්නේ. ගාල්ල වරාය පවා අද අපි එයින් උපරිම ප්‍රයෝජන ගන්න නැත්තර පත් වෙලා තියෙනවා. ගාල්ල වරාය කාලයක් තිබුණා ඉතාමත්ම අධික ආදායමක් මේ රටේ ආර්ථිකයට එකතු කරපු අවස්ථා. නමුත් ගාල්ල වරායේ කටයුතු සංවර්ධන කටයුතු නතර කිරීම තුලින් ඒ වගේම කොළඹ වරායේ විවිධ අවස්ථාවලදී 2015 ඉඳලා ඇමතුමාගේම කැබිනට් සංදේශ තියෙන ආකාරයට අවුරුදු 5ක් තිස්සේ මේ ආණ්ඩුවේ ක්‍රියාකලාපේ නිසා ඒ කටයුතු ප්‍රමාද කිරීම නිසා විශාල මුදලක් අපේ ආර්ථිකයට අදා හිමිලා ගිලා තියෙනවා. ඒ නිසා ඒ පිළිබඳව අවධානය යොමු කරමින් මම ප්‍රාර්ථනා කරනවා සාගල් රත්නායක ඇමතුමාගේ කාලවකවානුව තුළ කොළඹ වරායේ පෞද්ගලීකරණය කිරීමේ කටයුත්ත සිදු නොවේවා කියන ප්‍රාර්ථනාවත් කරමින් මම කතාව අවසන් කරනවා.
ස්තුතියි.